நேயர்களே, சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிக்கும் இன்பத் தமிழொலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் உலகத்தமிழ் உறவுகளுக்கு உளவணக்கம். தீமை செய்யாதே, தீமை ஒருபோதும் உனக்கு நேராது. அநீதியை விட்டு அகன்று செல், அநீதியும் உன்னை விட்டு விலகும். நேர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 26 திகதி வெள்ளிக்கிழமை. தமிழுக்கு சார்வரி 14, இஸ்லாத்திற்கு ரஜப் 13. திருக்குறளினை தர வருகிறார் நியூசிலாந்தின் மூத்த கலைஞரும் பிரபல சமூக சேவையாளருமாகிய திரு மர்வின் கன்சன்ரேன் அவர்கள். வணக்கம் ஐயா.
ஒருவர் நமக்கு தீங்கு செய்த காலத்து ஒருத்தல், பொறுத்தல், மறத்தல் என மூன்று நிலைகள் உள. ஒருவர் செருக்கால் மிகையாக நடந்த பொழுது அவரை தண்டித்தல் இயலுமாயினும் அது செய்யாது பொறுத்தல் வேண்டும். அத்தீங்கை அப்பொழுதே மறந்து விடுதல் பொறுமையை விட இன்னும் நல்லது. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 16 அதிகாரமான பொறையுடைமை என்னும் அதிகாரத்தின் 2 குறள், 152 குறள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இருவருக்கும் நன்மை. கல்லை உளியால் பிளக்கலாம், அதே உளியை மணலில் செருகி எடுக்கலாம், ஆனால் உடைக்க முடியாது. ஏன்? மணல் கல்லைப்போல் எதிர்ப்பு காட்டுவதில்லை. பிறரின் தீய சொல்லை, தீய செயலை பொறுத்து கொள்ளும் தன்மை இல்லையென்றால் எதிர்க்க முயல்வோம். அவற்றால் நாமும் அவற்றையே கை கொள்வதால் அப்படி செய்யும் போது ஆத்திரம் கொள்வோம், கோபப்படுவோம். அது பிறரிடம் ஆத்திரத்தை கோபத்தை அதிகப்படுத்தும். இந்த நிலை இருவருக்கும் நன்மை அல்ல. பொறுமையாக இருந்தால் பிறர் மனதில் நம்மேல் இருக்கும் பகை தீர்ந்துவிடும். அது அவருக்கு நன்மை. பிறர் அடக்கம் என்ற பண்பை கை கொள்ளாத போது அறியாமை, ஆணவம், அலட்சியம் என்பவற்றில் ஒன்று காரணமாக நம்மிடம் வரம்பு மீறி நடந்து கொள்ளக்கூடும். அப்பொழுது நாம் அவர்களை தண்டிக்க முடியுமென்றாலும் பொறுமை காட்ட வேண்டும். அதுவே சிறந்தது. அறியாதவனுக்கு அறிவுரை கூறலாம், ஆணவம் கொள்பவனை திசை திருப்பலாம், அலட்சியத்தால் வரம்பு மீறுபவனை ஒரு நன்மையைச் செய்து நம்மை லட்சியம் பண்ணச் செய்யலாம். இவ்வாறு செய்வதால் நமது பொறுமையும் செயற்படுகின்றது, பிறரும் திருந்த வழி ஏற்படுகிறது. இது அவருக்கு நன்மை. பொறுமை கடைபிடித்து விட்டாலும் நிகழ்ச்சி நம் மனதிலேயே கிடந்தால் அப்படியே கிடக்காது, கருவுதலாக பகையாக வளரும், நம்மையும் அறியாமல் வளரும். வாய்ப்பு வரும்போது சுடுசொல்லாக கடுஞ்செயலாக வெளிப்படும். அப்பொழுது மூன்றாமவருக்கு நம் நடத்தை காரணம் இல்லாததாக தோன்றும். அது நமக்கு நன்மையல்ல. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 16 அதிகாரமான பொறையுடைமை என்னும் அதிகாரத்தின் 2 குறள், 152 குறள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று.
திருக்குறள் அமுதை தொடர்ந்து நச்சிந்தின கதையுடன் மறுமுனையில் காத்திருப்பவர் திரு ராதாகிருஷ்ண பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்துள்ள பொழுது இனிதாய் யாவர்க்கும் அமைந்திட வாழ்த்திக் கொண்டு இன்றைய நச்சிந்தனை பகுதியில் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற அவ்வைப்பாட்டியின் வரிகளை நினைவு கூர்ந்து பாட்டி கூறியது போன்று இவ்வுலகில் வாழ பொருள் வேண்டும், ஆனால் மனிதர்கள் உலகில் வாழ்வதற்கு எல்லா பொருளும் எமக்கே வேண்டும் என்று பேராசைப்படுகின்ற போதே துன்பத்தில் துவள்கிறார்கள் என்பதனை விளக்க சிந்தனை கதை கேட்போம் வாருங்கள். கங்கையில் ஒரு வியாபாரி குளித்து கொண்டிருந்தான். அப்போது அழகான கைத்தடியொன்று மிதந்து வந்தது. அதை எடுத்துக்கொண்டு கரையை நோக்கி நீந்தினான். அப்போது ஒரு நீர்ச்சுழலில் மாட்டிக்கொண்டான். தப்பிக்க கடும் முயற்சி செய்தான். ஒரு வழியாக போராடி உயிர் பிழைத்தான். ஆனால் அந்த கைத்தடி எங்கேயோ நழுவி போய்விட்டது. கரைக்கு வந்த அவன் அழகான கைத்தடியை இழந்து விட்டேனே என்று கதறினான். கங்கை கரையிலே இருந்த துறவியொருவர் இவன் கதறுவதைக் கண்டு மெதுவாக அவனிடம் பேச்சு கொடுத்தார். ஐயா, நீங்கள் வெறுங்கையுடன் குளிக்க வந்ததை கண்டேன். இப்போது கைத்தடியை நழுவ விட்டதாக கூறுகிறீர்களே என்று கேட்டதும் வியாபாரி நடந்ததை கூறினான். அவன் கூறியதை கேட்ட துறவி சிரித்தவாறே வியாபாரியிடம் கூறினார், உங்களை பார்த்தால் எனக்கும் சிரிப்புத்தான் வருகிறது. கங்கையில் கைத்தடி மிதந்து வந்தது, இப்போதும் அது மிதந்து கொண்டு போகிறது. அப்படி இருக்கையில் அது உங்கள் கைத்தடி என்று எப்படி கூறுகிறீர்கள்? அந்த கைத்தடியை 2 நிமிடங்கள் தங்கள் கையில் வைத்திருந்ததனால் அது உங்களுடையது என்று சொந்தம் கொண்டாட உரிமை பெற்றுவிட்டீர்களா என்று கேட்டுவிட்டு சிரித்தார். ஆம் அன்புள்ளங்களே, வாழ்க்கையில் எதுவும் நிச்சயமில்லை. பிறக்கும்போது யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை, இறக்கும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை. ஆனால் நம் துன்பங்களுக்கெல்லாம் காரணமாய் அமையும் பலவற்றின் மீது ஆசைப்பட்டு எம் வாழ்க்கையில் அவற்றை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எது நமக்கு அவசியமானது, எது அவசியமற்றது என்பதனை அறிந்து உரிமை கொண்டாடினால் துன்பப்படுவதற்கு வழி ஏது? நன்றி, வணக்கம்.
நன்றி உறவுகளே, அடுத்து இடம்பெற இருப்பது எம் இளம் சிறார்களுக்கு மிகவும் பிடித்தமான கதை, தெனாலிராமன் கதை. தெனாலிராமன் கதையின் ஓர் அங்கத்தை இன்று உங்களோடு பகிரவிருப்பவர் தாய் தமிழகத்தின் சென்னையை சேர்ந்த பேராசிரியரும் கவிஞரும் சென்னை பழவந்தாங்கல் கலை இலக்கிய பேரவையின் உறுப்பினருமாகிய முனைவர் கி அன்பு அவர்கள். இதோ நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாத வானொலி நேயர்களுக்காக தாயகத்திலிருந்து இணைகிறார். வணக்கம் ஐயா.
வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது ஒரு தெனாலிராமன் கதை. தெனாலிராமனும் அவருடைய நண்பர்களும் கடற்கரைக்கு போறாங்க. அங்க ஒரு விடுதியில தங்கியிருக்காங்க. அப்போ ஒரு நண்பர் என்ன பண்றாரு, ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு கடற்கரையை பார்த்து ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட போய் தெனாலிராமன் கேக்குறாரு, என்னப்பா கடற்கரைக்கு வந்தும் இவ்வளவு யோசனை அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, வருங்கால வாழ்க்கையை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி என்ன யோசனை அப்படின்னும் போது, நல்ல ஒரு வேலையா பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு ஒரு பெரிய வீடு கட்டணும், அதுக்கு பிறகு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், 4 ஆண் குழந்தைகளை பெற்றுக்கணும், அவங்கள நல்லா வளர்க்கணும், அவங்கள நல்லா படிக்க வைக்கணும். இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தெனாலிராமன் சொன்னான், இப்படியே போயிட்டு இருந்தனா நீ எப்போதான் வந்து சந்தோஷமா இருப்ப? கடற்கரைக்கு வந்தியா, ரொம்ப மகிழ்ச்சியா வந்து எல்லாரும் இருக்காங்க, நீ மட்டும் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கே, யோசிச்சுட்டு இருந்தா இப்போ உனக்கு எப்போதான் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கேட்குறான். வேற என்ன, நல்ல ஒரு பெரிய பங்களா, இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பெரிய கடற்கரை, அதில் ஒரு ஊஞ்சல் போட்டு உட்காந்து ஜம்முன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது ஏதோ 50-60 வருஷத்துக்கு பிறகு நடக்க போற ஒரு நிகழ்வு, அப்போதான் வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் நம்பிட்டு இருந்தான். அப்போ தெனாலிராமன் கேட்குறான், எப்போ 50-60 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் உனக்கு மகிழ்ச்சியை தரும்ட்டு இன்னுமா நம்பிட்டு இருக்க? அப்படியெல்லாம் இல்லை, எங்க பாரு எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க. வருங்காலம் என்பதும் எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஒரு மாயை தான். இன்றைக்கு நான் மகிழ்ச்சியா இருக்குமா, அதுதான் முக்கியம். நாளைக்கு வரக்கூடியதை நாளைக்கு பார்த்துக்கலாம். அதனால இன்றைக்கு கடற்கரைக்கு வந்திருக்க, இந்த அலைகளை பாரு, இந்த வானத்தை பாரு, இங்க இருக்கக்கூடிய எல்லோருடைய மகிழ்ச்சியில நீயும் கலந்துக்க அதனால இருக்கக்கூடிய இந்த காலத்தை பயன்படுத்திக்க, வருங்காலத்தில் என்ன நடக்க போதுன்றதை யாராலும் தீர்மானிக்க முடியாது. அதனால் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொன்னான். அவருடைய நண்பரும் ஆமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லோரோடையும் மகிழ்ச்சியாக விளையாடி அந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்றிக்கொண்டார். நண்பர்களே, இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நாம் நம்முடைய இந்த நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம இப்பவே சந்தோஷமா இருந்துக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கும், அன்னைக்கு நம்ம சிரிச்சுக்கலாம், அன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பக்கூடாது. இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். நமக்கு வந்து நல்லா படிக்கிறோம், நல்ல மதிப்பெண் கிடைக்குது, சந்தோஷமா இருக்கணும். நமக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு பொருள் கிடைக்குது, குழந்தைகள் சந்தோஷமா இருக்குது. நமக்கு பிடிச்ச தின்பண்டம் கிடைக்குது, அப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். நமக்கு பிடித்த இடத்துக்கு நாம் போறோம், அப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்பப்போ நடக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏதோ வருங்காலத்தில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தை இழந்து விடக்கூடாது அப்படின்றதான் இந்த தெனாலிராமன் கதை மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி குழந்தைகளே, நண்பர்களே, வணக்கம்.
அடுத்து வருவது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் இயற்றப்பட்ட எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை முழங்கு என்ற பாடல் வரிகளுக்கு வருவது போல், கோயில்களாகட்டும் போர்ப்பறைகளாகட்டும் எங்கள் தமிழரின் கலாச்சாரத்தோடு பரிமளிப்பதுதான் சங்கு. அந்த சங்கின் மாமையை பற்றி சிறு குறிப்பென்று தருகின்றார் சங்கநாதத்துக்காக தாயகத்தில் இருந்து செல்வன் ஜே ஸ்ரீஜெயன்சன். வணக்கம்.
வணக்கம் நேர்களே. இன்று நான் எடுத்து எம்ப இருப்பது எங்கள் தமிழ் கலாச்சாரத்துடன் அன்று தொட்டு இன்று வரை ஒலித்து கொண்டிருக்கும் சங்கு பற்றிய சிறு ஆய்வொன்றை தரவுள்ளேன். சங்கு பொதுவாக சில கோவில்களில் ஊதுவதுண்டு. அதுவும் அருகிக்கொண்டே வருகிறது. காரணம், அதை எல்லோராலும் ஊத முடியாது. சற்று இசைஞானம் படித்தவர்களாலேயே அதை ஊத முடியும். அந்த காலத்தில் சிறு பிள்ளைகளுக்கு தாய்மார் பால் பெருக்குவதற்கு இந்த சங்கைத்தான் பயன்படுத்தினார்கள். இதை பாலாடை சங்கென அழைப்பதுண்டு. இந்த சங்கம் கடலின் ஒரு வகை உயிரினம்தான். சங்கின் உடலானது நத்தையின் உடலைப் போல மிக மென்மையானதாக காணப்படும். இவ்வுயிரினத்திற்கு கால்கள் வயிற்றில் இருக்கும். அத்துடன் இது கடினமான ஓட்டிற்குள் வசிக்கும். இந்த உயிரற்ற ஓட்டைத்தான் நாங்கள் சங்கு என்று அழைக்கிறோம். மனப்பாங்கான சேரும் சகதியும் நிறைந்த இடங்களில் இது காணப்படுகின்றது. அங்குள்ள சிறு பூச்சி புழுக்களை தனது உணவாக்கிக் கொள்கிறது. சங்கிலும் ஆணும் பெண்ணும் சஞ்சரிப்பதை சங்க சீகரிப்போர் இனம் காணுவார்கள். சங்கின் முட்டை கூட்டில் பல அறைகள் காணப்படும். இந்த அறைக்குள் பெண் சங்கு முட்டையிடும். முட்டை கருவாக வளர்ச்சியடைந்து பூரணமாக வளர்ச்சியடைந்ததும் இவ்வறைகளின் சுவர்களை பித்து கொண்டு குஞ்சுகள் வெளிவருகின்றன. இந்து மகா சமுத்திரத்தில்தான் பலவிதமான சங்குகள் கிடைக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு கரையோர மாவட்டங்களில் கடலில் மூழ்கி சுழியோடிகள் சங்கு எடுக்கிறார்கள். இது முத்து குளிப்பதற்கு சிப்பிகள் சேகரிக்கும் பணியை ஒத்ததாகும். இந்த சங்கை பயன்படுத்தி வளையல், மோதிரம், பதக்கம், மார்பணி போன்றவற்றை செய்கிறார்கள். இந்த சங்கில் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என இரு பிரதான வகைகள் உண்டு. அதுவும் வலம்புரி சங்கு கிடைப்பது மிக மிக அரிது. சங்கின் வாயை நம் வாய்க்குள் வைத்து மூச்சு பிடித்து ஊதினால் பூம் என்ற இனிய பக்திமயமான ஓசையை கேட்கலாம். பல இசைக்கலைஞர்கள் இந்த சங்கினை இசைக்கருவிகளாக பயன்படுத்துகிறார்கள். புராதன காலம் முதல் இந்துக்கள் சங்கை புனிதமானதாக கருதி வருகிறார்கள். இந்திய இலக்கியங்களில் கூட சங்கு பற்றிய தகவல்கள் பல காணப்படுகின்றன. பண்டைய தமிழ் நூல்கள் வலம்புரி, இடம்புரி, மஞ்சளம், பாஞ்ச சன்னியம் என்னும் நால்வகை சங்குகள் பற்றி விரிவாக கூறுகிறது. இன்று கூட சில கோவில்களிலும் சமூக சடங்குகளிலும் இந்த சங்கு வகைகளை காணக்கூடியதாக இருக்கிறது. தாய் தமிழகத்திலும் மற்றும் தமிழ் இந்துக்களின் திருமணத்திலும் பவனினால் செய்யப்பட்ட தாலிக்கொடியைப் போல பங்களாதேஷில் இந்துக்கள் சங்கினால் ஆன காப்பை மணமகளின் கைக்கு போடுவது சம்பிரதாயமாக உள்ளது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயஸ்ரீ ஜேன்சன். நன்றி, வணக்கம்.
பயிற்சியும் 30 வருட யோகா கற்பித்தலுமாக அனுபவம் பெற்ற திரு சுந்தர் ரங்கநாதன் அவர்கள் சென்னையில் உள்ள கிருஷ்ணமாச்சாரியார் யோக மந்திரம் எனும் சர்வதேச யோகா குழுமத்தில் தன்னார்வ தொண்டராக யோகா கற்பித்தவரும் ஆக்லாந்தில் 22 வருட யோகா கற்பித்தலை சேவை மனப்பான்மையில் பயிற்றுவித்தும் வருகிறார். இதோ உங்களுக்காக யோகா பற்றிய விளக்கத்தின் தொடர்ச்சி.
வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம ஆசனா பற்றி பார்த்தோம். போன வாரம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் பிராணாயாமம் பற்றி பேச போகிறேன் அடுத்த வாரம் அப்படின்னு. இந்த வாரம் ஒரு 2-3 கருத்துக்களை ஆசனா பற்றி பார்த்து விட்டு பிறகு பிராணாயாமம் பற்றி தொடங்கலாம் என்று இருக்கிறேன். மிக முக்கியமான விஷயங்கள் ஆசனா பற்றி, ஏனோ எனது கவனத்திலிருந்து அவை தப்பிவிட்டன. அதனால் அதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு பிறகு நாம் பிராணாயாமம் பற்றி பார்ப்போம். நீங்கள் ஒரு ஆசனா பண்ணுறீங்கன்னாக்க அதுக்கு எதிர்மறை ஆசனா ரொம்ப முக்கியங்க. எதிர்மறை ஆசனாவை தெரிஞ்சுட்டு ஆரம்ப நிலை ஆசனா ஒரு ஒரு இப்போ நம்ம உத்தான ஆசனா பண்ண போகிறோம் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சிரசாசனா பண்ணாரோ அப்படின்னு வச்சுன்னா நமக்கு அதற்கு ஆரம்ப நிலை ஆசனாக்கள் சில இது நம்ம பயிற்சி பண்ணிக்கணும். அது பண்ணி முடிச்சுட்டு நம்ம பண்ண போற சிரசாசனாவுக்கு எதிர்மறை ஆசனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த எதிர்மறை ஆசனாவும் நம்மளால பண்ண முடியுமா பார்த்துக்கணும். ஆரம்ப நிலை ஆசனா எதிர்மறை ஆசனா ரெண்டும் தெரிஞ்சப்பறம் நம்ம என்ன ஆசனா பண்ண போறோம், எந்த முக்கியமான ஆசனா பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். எதிர்மறை ஆசனா ஏன் பண்ணணும் சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறீங்க, உடம்பு நல்லா முன்னாடி வளைச்சு கீழ பூமி தொடுறீங்க, உங்கள் உடம்பு முன்னாடி நல்லா விளையுது, ஆனா அதை நீங்க சரிசமை ஒரு சமசீர் நிலைக்கு கொண்டு வரதுக்கு உங்களால உடனே நீங்க ஒரு மாற்று ஆசனா இல்ல ஒரு எதிர்மறை ஆசனா பண்ணி உங்களை உடம்ப பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்க. இந்த மாற்று ஆசனா அல்லது எதிர்மறை ஆசனாவுக்கு வந்து மெயின் ஆசனாவோட எளிமையா இருக்கணும் பண்றதுக்கு. அந்த எதிர்மறை ஆசனா வந்து நீங்க இதற்கு முன்னாடி செய்த ஆசனாவில் எந்த இடத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அதை மனதில் கொண்டு அதற்கு ஏற்ற எதிர்மறை ஆசனா பண்ணணும். இந்த உத்தானாசனா பண்றோம் வச்சுக்கோங்க, அதுக்கு மாற்று ஆசனா என்ன அப்படின்னு நீங்க எடுத்துட்டு புஜங்காசனா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஒருத்தருக்கு அது சரியா வரலாம், எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டா இந்த ஆசனாக்கு இந்த ஆசனா தான் எதிர்மறை ஆசனம் சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரோட உடம்பின் வகை பொறுத்தது, அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை பொறுத்தது. அந்த மாதிரி நீங்க மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நீங்க எதிர்மறை ஆசனம் பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஆசனால நீங்க ஒரே ஒரு ஆசனா மாத்திரம் பண்றது அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. நீங்க எப்போதுமே ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க, ஓகே இன்னைக்கு இந்த ஆசனம் நம்ம பண்ணணும் அப்படின்னு, புஜங்காசனா பண்ணணும் இல்ல சர்வாங்காசனா பண்ணணும் அப்படின்னு. அதற்கு போவதற்கு முன்னால் ஒரு சில ஆசனங்களை பயிற்சி செய்து நாம் அந்த ஆசனாவை சர்வாங்காசனாவை பண்ணிவிட்டு அதை மெதுவாக அதிலிருந்து கீழே இறங்கி நாம் முடிக்க வேண்டும். அது மாதிரி ஒரு பிளான் பண்ணணும். ஒரே ஒரு ஆசனம் பண்றது தப்புங்க, ஐசோலேஷனா ஒரு ஆசனம் பண்ணக்கூடாது. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னாக்க, நீங்க யார்ட்டான பேசிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி, உங்களுக்கு சக்கர வேதாங்க, நீங்க வந்து மத்தியாந்திராசனம் பண்ணலாம் இல்ல நீங்க தொடராசனம் பண்ணலான்னு. நீங்க அந்த ஆசனம் மாத்திரம் பண்ண சொல்லுவாங்க, நீங்க பண்ணிடுவீங்க, அது தப்பு. நீங்க உங்களை தயார்படுத்திட்டு அந்த ஆசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இறங்கி நீங்க சவாசனம் பண்ணி முடிக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு யோகா பயிற்சியும் இல்லை ஒரு யோகா பிளான் பண்ணி பண்ணணும். தனித்து ஒரு பர்டிகுலர் ஆசனம் மாத்திரம் செய்யக்கூடாதுங்க. ஒரே ஒரு ஆசனா நீங்க செய்யலாம், தனித்து உட்கார்றது சமணம் போட்டு உட்கார்றது ஒரு ஆசனா, அதை ஒன்னா நீங்க பண்ணலாம் தனியா, அப்படிதான் நான் சொல்லுவேங்க. நம்ம பிராணாயாமம் பத்தி பார்க்கலாம். இப்போ பிராணாயாமம் அது வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யோகாவை ரெண்டு அங்கங்களா ரெண்டு பகுதியாக பிரிக்கலான்னு. முதல் நாள் உங்களால் பயிற்சி செய்யக்கூடியது, அடுத்த நாள் உங்களால் பயிற்சி செய்ய முடியாது, அதுவாக தானாக உங்களை அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல் நாளில் யம நியம ஆசன பிராணாயாமம், ஸோ நாலாவதாக வர்றது பிராணாயாமம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆசன அளவுக்கு பிராணாயாமம் அந்த அளவு பிரசித்தி பெற்றதில்லை, அந்த அளவுக்கு பாப்புலர் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம நமக்குள்ளேயே நம்மளை கான்சியஸோட பண்ற ஒரு ஆசனம். அடுத்தவங்கெல்லாம் பார்க்க முடியாது, கை அப்படி தூக்குறாரு இப்படி வளைக்கிறாரு அதெல்லாம் பண்றாரு அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா நமக்கு மிக பயன் தரக்கூடியது பிராணாயாம தான், ஆசனாவோட பயன் தரக்கூடியது பிராணாயாமான்னு நான் கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுவும் சில குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பிராணாயாம தான் ரொம்ப முக்கியம் ஆசனாவோட. பிராணானா என்னங்க, நீங்க சுவாசிக்கிறீங்க, எப்படி சுவாசிக்கிறீங்க, எது உங்களை சுவாசிக்க வைக்குது, பிராணா. பிராணானா வைட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான ஒரு சக்தி, அதுதான் உங்களை சுவாசத்துக்கு கொண்டு வருது. சுவாசித்தா தான் நீங்க உயிரோடு இருப்பீங்க. எந்த ஒரு பொருள் உங்களுக்கு சுவாசிக்கக்கூடிய பொருள், லிவிங் அண்ட் நான் லிவிங் ரெண்டு இருக்கு இல்லையா, எது டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, சுவாசம் தான் நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணுது. அதனால இன்னைக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க, அப்புறம் பிராணாயம் பத்தி பார்க்கலாம் நம்ம மேலும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிராணாயாமம் பற்றி பேசும்போது. பிராணாயாமம் ரொம்ப முக்கியம் நமக்கு, பாசனாவோட நான் சொன்ன மாதிரி பிராணாயாமம் ரொம்ப முக்கியங்க. தேங்க்யூ, அடுத்த வாரம் பார்ப்போம்.
அடுத்து தொடர்வது தேடல். பிரபல சமூக சேவையாளரும் ஊடகவியலாளரும் சமாதான நீதிவானுமாகிய செந்தில தமிழ் செல்வர் திரு தில்லையர் வர்ணகுல சிங்கத்தின் தேடலை வானொலியில் வழங்குவர் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள்.
வணக்கம். இன்று புல்லாம் குழல் கொடுத்த மூங்கல்களே என்ற பாடலின் கருத்துக்களின் சென்ற வார தொடர்ச்சியை பார்ப்போம். தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. இந்தியாவை தென்னிந்தியா வட இந்தியா என பிரிக்கலாம். 500 மில்லியன் மக்கள் வைஷ்ணவர்கள், இச்சமயம் இந்தியா முழுவதும் வளர்ந்தது. ஆனால் தென்கோடியில் தான் பக்தி பாடல்கள் பல எழுதப்பட்டன. ஆழ்வார்கள் செய்த சேவை போற்றுதற்குரியது. 12 ஆழ்வார்கள் தத்துவ அறிவித்திறம் பெற்றவர்கள். அவர்கள் தத்துவ ஞானிகள், வேதத்தை நன்றாக படித்தவர்கள். அவர்களில் பலர் தமிழில் செய்யுள்கள் எழுதியுள்ளார்கள். தமிழில் 4000 செய்யுள்களை இயற்றியுள்ளார்கள். இதனால் தான் கவியரசு கண்ணதாசன், தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே என்றார். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் கோயில் கேரளாவில் உள்ளது. பாலகிருஷ்ணாவை சிறு பாலகனாகத்தான் காட்டுவார்கள். அவர் தவழ்ந்து செல்வார். அவர் அழகின் பண்புருவம். பாலகிருஷ்ணா அழகான இனிமையான கண்ணுக்கினிய வெனப்புள்ள தன்மைகளை பெற்றுள்ளார். மதுரா வட இந்தியாவில் உள்ளது. கிருஷ்ணா மதுராவில் தான் பிறந்ததாக நம்பப்படுகிறது. மதுராதான் சுரசேனாவின் தலைநகரம். கம்சன் மதுராவின் மன்னனாக இருந்திருக்கின்றான். கம்சன் கிருஷ்ணாவின் தாய் வழி வந்த மாமன். மதுராவை கம்சனுக்கு பின் ஒரு கொடியின் கீழ் ஆட்சி செய்தான். தர்ம சாஸ்திர நீதி சாஸ்திர முறைப்படி மக்களை காத்து மற்ற மன்னர்களுக்கெல்லாம் விளக்கு போல் விளங்கினான். திருவங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். திருவங்கடத்தில் 3 கோவில்கள் உள்ளன. அவையாவன திருப்பதி, திருமலை, திருச்சானூர். 10 ஆழ்வார்கள் 202 பாடல்களில் திருவேங்கடம் பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். திருப்பதி சிற்றூர் மாவட்டத்தில் உள்ளது. சிற்றூர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. திருப்பதியில் வீற்றிருப்பவர் வெங்கடேஸ்வர சுவாமி. இக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. சங்க இலக்கியத்தில் திருமலை முல்லை நிலப்பரப்பை சேர்ந்தது. விஷ்ணுவின் அருள் பெற விரும்புபவர்கள் திருவேங்கடத்துக்கு செல்லுதல் சால சிறந்தது. ஸ்ரீரங்கம் திருச்சியில் உள்ளது. இங்கு ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில் உண்டு. இக்கோவிலில் விஷ்ணு பள்ளி கொள்கின்றவன். பாஞ்சாலி புகழ்காக்க தன் கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு சீதை என்னும் பாடம் கொடுத்தான். திருளபதிக்கு பல பேர்கள் உண்டு. அவள் பாஞ்சாலி நாட்டை சேர்ந்தவள். அவளின் சேலியை உரிய உரிய அது வளர்ந்து கொண்டே போயிற்று. அவளின் மானத்தை கிருஷ்ணர் காப்பாற்றினார். கிருஷ்ணனின் சங்கின் பெயர் பஞ்சஜன்யா. அவரின் சங்கு பகைவர்களை நடுங்க வைக்கும். சில சமயங்களில் உயிரை எடுத்துவிடும். பாரத போரை முடிக்க விஷ்ணு சங்கை எடுத்தார். யுத்தத்தினால் பாண்டவர்களுக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். அவர் நீதியை நிலைநாட்டினார். நீதி நேர்மை முறைமை வென்றது. நாம் படிப்பதற்கு பகவத்கீதையை கொடுத்தார். அதை தினமும் படித்தால் நாம் மனித உருவத்தில் தெய்வ குணங்களை பெற்று விடுவோம். நன்றி, வணக்கம்.
எதிர்காலத்தை தீர்மானிக்காதே. கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு என கூறிக்கொண்டு இன்றைய சங்கநாதத்தை அலங்கரித்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.